വെളിച്ചം
ராஜன் பிரதர் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ள பேசும்போது மைக்
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டோ அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்.
இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில நம்ம இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், ரெண்டு விதத்தை தேவன் பிரிச்சு காமிக்கிறார். அப்போ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்படின்றார். 17வது வசனத்துல எழுதும்போது மன்னிக்கணும், அந்த வசனத்துல தொடர்ந்து எழுதுறாரு, அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்படின்றார். அநீதி எல்லாம் பாவம்தான். என்ன பண்றார் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லிட்டு அநீதி எல்லாமே பாவம்தான் அப்படின்றாரு. என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்னன்னு சொல்லி இன்னைக்கும் நாளைக்கும் தியானிக்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்றார். அப்ப இந்த வசனத்தை வாசிச்ச உடனே இப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சோம்னா உடனே நமக்கு மரணம் தான் அப்படின்னு சொன்னா அது வந்து 100% உண்மைதான். ஆனா தேவன் என்ன பண்றாரு, ஒரு ஒரு பாதையை வகுத்து வச்சிருக்கிறாரு. அத அந்த காரியத்துல வந்தோம்னா தான் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கே ஒரு விமோசனம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே தேவனுக்கு விரோதமா தான் நடந்துகிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல மரணத்துக்குள்ளதான் கிடந்தோம். பாவம் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் தான். அதுக்கு நம்முடைய ஆதாம் கொஞ்சம் போய் பார்க்கும்போது ஆதாம் செய்தது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் தான். அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா இருந்திருந்தா அவர் ஏதேன் தோட்டத்திலே இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு உட்பட்டனாலதான் அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டார். அவருடைய பாவம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டு வந்தது. அவர் மரணத்துக்கு உட்பட்ட பாவத்துக்கு உண்டுதான் போனார். அப்ப என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவனை என்ன அப்படின்றத வந்து நம்ம தியானத்துல கொண்டு வரும்போது வேதவசனம் நமக்கு நல்ல அழகா சொல்லி கொடுக்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு சொல்லி எழுதி தர்றார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்ன்றார். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றார். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுறதே பாவம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைய ஒரு பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உலகத்தானா இருந்தாலும் சரி, ஏன்னா உலகத்தானும் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைங்க தான். இப்ப அவங்களும் வந்து இப்ப உதாரணத்துக்கு கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டதுன்னா அது பொய், அப்படி கிடையாது. அது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், நமக்கு வந்து பிரமாணங்களாவே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு, கூடவே வந்து பிளஸ் வந்து இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கு, கொலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கும் உலகத்தானுக்கும், அவன் வந்து ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குறவனா இருந்தாலும் அவனுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கு, கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யறது பாவம், தப்பு செய்யக்கூடாது. தன் இருதயமே அவனுக்கு பேசுது. ஏன்னா அது வந்து தேவன் தான் அந்த பிரமாணத்தை இருதயத்தில் எழுதி கொடுத்தாரு எல்லா மனிதர்களுக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி துணிகரமா அதை செய்யும் பொழுது மரணம் உண்டாகுது. அந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் தான். ஏன்னா வேத வசனம் நமக்கு அழகா பிரமாணத்துல எழுதி கொடுத்துருக்கிறாரு. எவன் ஒருவன் ரத்தத்தை எவன் ஒருவனுடைய ரத்தத்தை ஒருவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தமும் சிந்தப்படணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா எழுதுறாரு, பட்டயத்தினால் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான்னு சொல்லியும் எடுத்திருக்கு. இதெல்லாம் நான் ஒரு அவுட்டர் லைன் கொண்டு வரேன், இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறினா மரணம் உண்டாகும் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இருந்து தான் மரணத்துக்கு ஏதுவல்லாததுன்னு சொல்லி பிரிச்சு கொண்டு வர்றார். அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம், அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். அப்போ இதுல கிரியைகள் எடுத்து காமிக்கும் பொழுது, ஏன்னா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்ப உண்டாகுதுன்னு சொன்னா கிரியைகள்ல தான் உண்டாகுது. அதாவது சிந்தையில உருவாகுது, சிந்தையில உருவாகி அவன் கிரியைகள்ல செயல் வடிவமாக்கும் பொழுதுதான் அது வந்து முழுமைக்கு வருது. அதாவது மரணத்துக்குள்ள அவனை முழுமையா கொண்டு போகுது. அப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கும் போது, ஒண்ணு பேதர் 5:5 தேவன் எழுதி தர்றாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறான்னு சொல்லி சொல்ற. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பெருமை உள்ளவன் அப்படின்னா தேவன் எதிர்த்து நிக்கிறார் அப்படின்னும் பொழுது, இந்த பெருமைக்கு தேவன் எதிர்க்கிறான் பொழுது அதுல அந்த மனுஷன் ஒருத்தர் தொடர்ந்து அதுல இருக்கிறான்னு சொன்னா அவன் மரணத்துக்குள்ள போயிடுவான். உதாரணத்துக்கு சாத்தான் ஆரம்பத்துல தேவன் வந்து உண்டாக்கும் பொழுது தேவ தூதர்களை தான் உண்டாக்குனார். கடைசியில பாத்தீங்கன்னா தேவ தூதனா இருந்தாலும் அவன் வந்து நான் ஆதாமெல்லாம் வணங்க மாட்டேன், அவனுக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணங்கள் வந்தனால என்ன போச்சுன்னு சொன்னா அவன் பெருமை கொண்டவனாக இருந்தா விழுந்து போனான்னு சொல்லி வேதத்துல நமக்கு எழுதி தர்றாரு. இந்த பெருமை வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தேவன் எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சார் அவனுக்கு. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா பாவம் மரணம் என்பதற்கே அவன் அதிகாரியா மாறிட்டான். பாவம் மரணம் என்கிறதற்கே அவன் வந்து ஒரு தலைமைத்துவத்தையே அவன் தாங்கி கொண்டான். ஏன்னா அந்த சாத்தானுக்கு வந்து மரணம் என்று சொல்லி வேதத்தில் அடையாளப்படுத்தியிருக்கு பேரு பாவம்னு சொல்லி சொல்றாரு. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பாவம் உலகத்தில் இருந்ததுன்னு சொல்லி அந்த பாவத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. சாத்தானுடைய பெயர்கள் அதெல்லாம் பிசாசனுடைய பெயர்கள், பாவம் மரணம் லூசிபர் சர்வம் வலு சர்வம் மிருகம், இப்படி பல பெயர்களை அவரு அவனுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம தியானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாவம்ன்ற ஒரு காரியத்துல நம்ம கொண்டு வரலாம், மரணம்னு கொண்டு வரலாம். அப்ப பெருமை என்கிற ஒரு விஷயம் ஒரு ஆவிக்குள்ள பிள்ளைகளுக்கு வரும் பொழுது, ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்றதை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தோம், அதனால உங்களுக்கு இது எளிமையா புரியும். அப்ப பெருமை உள்ளவன்னா யாரு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சிட்டாரு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொன்னா அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ள கடந்து போறான்னு அர்த்தம், அவனுக்கு மரணம் உண்டாயிடும். ஏன்னா அதுதான் சாத்தான் வந்து நடத்தினா கடைசியில அவனும் அவனை சார்ந்த தூதர்களும் கீழே விழ தந்தாங்க. இதுக்கு இன்னும் நல்ல சில உதாரணங்கள் எடுத்து காட்டலாம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, மேல் வீட்டறையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சம்பவத்தை எழுதுறாரு, அப்போஸ்தலர் 14:9 18 வாசிங்க சிஸ்டர்.
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலுன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷர் ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிட்டருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடி அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும்
இப்ப இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம்னால், பவுல் பேசுகிறதை 9வது வசனம், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அப்ப பவுல் செய்த இந்த அற்புதத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்தார் இருந்தவங்களும் அந்த தேசத்தினுடைய கோவில் பூஜாரியும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வழக்கமா அவங்க தங்களுடைய விக்கிரகத்துக்கு அவங்க வந்து பலியிடுவது பூஜை செய்வது அவங்களுடைய வழக்கம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் நம்ம செய்த தெய்வங்கள் வந்து இப்படிப்பட்ட மகத்துவங்களை செஞ்சதில்லை, ஆனா இவர் வந்து, அதாவது தேவர்கள் வந்து நம்ம பூமிக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பவுலுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மாலை மரியாதைகள்லாம் செய்ய போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, பவுலும் பர்னபாவும் எழுந்து ஓடி போய், 14வது வசனம், அப்போஸ்தலாக பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்போ இன்றைய நாட்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான காரியங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு அப்படியே செய்தியோட கடந்து போலாம். நடந்த சம்பவம், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது, அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து மாடியில நடந்தது மேல் வீட்டுல, அப்போ வெளியில வரும்போது சரியான சத்தம், என்னன்னு பார்த்தா சண்டை நடந்துட்டு இருக்கு. சரி, எல்லாம் படிக்கட்டுல இறங்கி வந்து பார்த்தா பாஸ்டர்ஸுங்களுக்குள்ளதான் சண்டை நடக்குது. ஒரு 10 பாஸ்டர்ஸ்கிட்ட சண்டை நடக்குது, ஒரு 4 பேர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான சண்டை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 பாஸ்டர் சண்டை போட்டவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னா, எனக்கு பாட்டு ஒரு பாட்டு கூட தரல, எனக்கு ஜெபம் கூட கொடுக்கல, என்னை வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டை. அந்த பாஸ்டர் மீட்டிங்கை நடத்துறவரோடு கூட அந்த 2 பேரும் சண்டையில இறங்கியிருக்காங்க. அன்னையோடு கூட அந்த பாஸ்டர் மீட்டிங் போறதே நிப்பாட்டல. ஏன்னா ஒரு ஐக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த ஒரு சகோதர தத்துவத்துல கட்டப்படுறது. அதுவே அங்க இல்லைன்னு போது அங்க இருக்கிறதே வேஸ்ட்ன்றதுனால அங்க போல. எதுக்கு இந்த சம்பவத்தை நான் இந்த இடத்துல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, பெருமை, என்ன பாட வைக்கணும், எனக்கு ஜெபம் கொடுக்கணும், எனக்கு வந்து ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிக்கிறாங்க, பெருமைகளை தேடிக்கொள்றாங்க. அந்த பெருமைகளை தேடுறதுக்கு தன் ஆவியை அர்ப்பணிச்சனாலதான் இன்னைக்கு மோஸ்ட் கார்டினலும் ரெவரண்டும் டாக்டரும் உள்ள வந்து சேர்ந்தது. இது வந்து இன்றைய சபைகள்ல நடக்கிற காரியங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல தேவ ஆவியில நடத்தப்பட்ட தேவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட நல்ல வல்லமை நிறைந்த அந்த அப்போஸ்தலர்கள் ஆகிய பவுல் பர்னபாவுடைய நாட்கள்ல நடந்த சம்பவம், ஒருத்தனை நல்ல காலூன்றி நிற்கும்படிக்கு ஒருத்தனை வந்து சுகப்படுத்தி இருக்கிறாங்க. அவன் பெலன் கொண்டவனா காணப்படுறான். அந்த பட்டணத்தாரன் தேசத்தார் யாவரும் அந்த கோவில் பூசாரி முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம செய்ய வேண்டிய அந்த பலிகளை இந்த தேவர்களுக்கு பூஜை இவர்களுக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்ததை இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. எதிர்கொண்டு ஓடி போய் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. ஏன்னா அந்த பெருமைக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னோம்னா மரணத்துக்குள்ள கொண்டு போகும்னு இவங்க தேவ ஆவியில நடத்தப்படுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆவியின் சிந்தையிலே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அழகாக சாத்தா என்ன பண்ணுவோம், அந்த பெருமைக்குள்ளே கொண்டு போயிடுவோம். இதை வந்து எப்படி கொண்டு போவோம்னு சொன்னால் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவோம். அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொண்டு வருவோம். ரொம்ப சட்டம் நமக்கெல்லாம் தெரியாது, மைல்டாக கொண்டு போவோம் ஆவிக்கிற விஷயத்தில். அந்த பெருமைக்குள்ளே நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அந்த காரியங்கள்லாம் தெரியும், அவன்னா இப்படி இவன் அப்படி அப்படியே மைல்டாக கொண்டு போயிடுவோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு எப்படி அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்கன்றதுக்காக தான் வேதத்துல எழுதி கொடுக்கப்படுது. அப்போ வேதத்துல எழுதி இருக்கிறத நம்ம வாசிக்கும் பொழுது என்ன பண்ணி, அவங்களை எதிர்கொண்டு போடுவே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்ன்றாங்க. அப்போ அந்த விக்கிரகங்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த விக்கிரகத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த கனமும் மகிமையும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அந்த பெருமைக்குள்ள கடந்து போக கூடாதுன்னு சொல்லி தங்களை தாழ்த்தின ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப அந்த பெருமை என்பது ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுன்னா அவன் மரணத்துக்குள்ள கடந்து போறான்னு அர்த்தம், மரணத்துக்குள்ள கடந்து போறான். அதனாலதான் தேவன் எழுதினார், எதிர்த்து நான் நிப்பேன்ற பெருமை இருந்தா நான் எதிர்த்து நிற்பேன். தாழ்மையா இருந்தேன்னு சொன்னா, தாழ்மையுடைய ஆவி இருந்துன்னு சொன்னா உனக்கு நான் கிருபை அளிக்கிறேன்ற. அப்போ ஆவிக்குற விஷயத்துல பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் பொழுது பெருமையும் ஒரு முக்கியமான ஒரு பாவமா கருதப்படுது, அது மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ ஒரு லூப் இருக்கு, மீண்டு வர்றதுக்கு ஒரு லூப் இருக்கு. என்னன்னு சொன்னா அவருடைய ரத்தம் பரிந்து பேசுது, அவருடைய ரத்தம் பரிந்து பேசுறதுனால அது நிமித்தம் நம்ம வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மரணத்துக்குள்ள இருந்தாலும் மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது தேவன் லகுவா மாத்தி கொண்டு வந்துடுவார், நீதியில கொண்டு வந்துடுவார். இப்போ கடைசி வரைக்கும் அதை அறியாம அந்த பெருமைக்கே இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா நிச்சயமா அது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல கொண்டு போய் விழுந்துடும். சாத்தானை எப்படி அவன் தூதனா இருந்து அவன் பெருமை கொண்டு அவன் எப்படி விழுந்து போனானோ அதே மாதிரியாய் போயிடும். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல பெருமை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாய் கருதப்படுது. அதே போல இந்த மரணத்துக்கே ஏதுவான பாவத்துல நிறைய சம்பவங்கள் எடுத்துக்காட்ட முடியும். இன்னைக்கு பார்க்க போறதோடு கூட நீங்களும் இதே கோணங்கள்ல நீங்க தியானிச்சு எடுங்க. அப்படி இல்லை இன்னும் நிறைய காரியத்தை பார்க்கலன்னா தொடர்ச்சியா கூட நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல அடுத்து தேவன் எழுதுற காரியம் பொய் சாட்சி. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல கொண்டு போறது வந்து பொய் சாட்சி. அது வந்து தேவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம். ஒரு கொலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு திருடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பொய் சாட்சிகள் வந்து தேவனுக்கு வந்து அது பிடிக்காத ஒரு விஷயம். அந்த பொய் சாட்சிகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக காணப்படுவாங்க. அதுல எந்த விதத்துலயும் அதுக்கு மாற்றமே இல்லை. இதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்னென்ன அப்படின்றத நிறைய விஷயங்களை இந்த வசனங்கள்ல எழுதியிருப்பாங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 16-35 வாசிப்போம்.
ஆறு காரியங்களை கத்தர் வருகிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய்னாவோ, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எத்தனை வரை என்பதர்?
6:16-35
அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க இஸ்திரிக்கும், இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கியையும் இறக்க வேண்டியதாகும். விபச்சாரியானவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்க கூடுமோ? புறனுடைய மனைவி இல்லத்தில் பிரவேசிப்பதும் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பெரும் பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் இரட்சியையும் அடைவார். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த வீட்டையும் பாரான். அநேகம் பகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்.
ஓகே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல தேவன் வெறுக்கிற காரியங்கள், அதாவது மரணத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கிரியைகள் எல்லாம் குறித்து இந்த நீதிமொழிகள் 6:16 இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப என்ன எழுதுறாருன்றதை கவனிச்சு பார்க்கும் பொழுது 17வது வசனத்துல இருந்து சில காரியங்களை எழுதி அப்படியே தொடர்ச்சியா கொண்டு வர்றாரு. இதெல்லாம் மரணத்துக்குள்ள கொண்டு போகும். ஒரு ஆத்மா வந்து இந்த பாவத்துக்கு உட்பட்டாங்கன்னா அவங்களை மரணத்துக்கு நேரா கூட்டிட்டு போகும். அவங்க மீண்டு வர்றது ரொம்ப கூடாத ஒரு காரியமா இருக்கும். இதுக்குள்ள சிக்கப்பட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அவன் அந்த ஆத்மா மீட்கிறது ரொம்ப கூடாத காரியம். ஏன்னா இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்றாரு. அப்போ மீண்டும் வர்றதுக்கு இந்த பூமியிலதான் லூப் இருக்கு. வாழ்ற நாட்கள்லதான் தேவன் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் மன திரும்புதல். சரி, அதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்ப இங்க என்ன எழுதுறாரு? அவை யாவன மேட்டிமையான கண். இந்த மேட்டிமையான கண்ணும் பெருமையையும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் மாதிரி. மேட்டிமையான கண் அப்படின்றது வந்து அந்த பெருமையின் எண்ணங்களுக்குள்ள கொண்டு போறது. மேட்டிமையான கண், பெருமை, அதே மாதிரி இங்க சொல்றாரு பொய் நாவுன்றாரு. ஏன்னா இந்த ஒரு பொய்னால என்ன சொன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை இடறி போற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா இந்த பொய் சாட்சிகள், இந்த பொய் நாவுகள் எல்லாமே ஆத்மா வந்து மறிக்கிற அளவுக்கே வந்து உண்டு பண்ணி கொண்டு போயிடும். ஆத்மாவுக்கே விரோதங்களை உண்டு பண்ணிடும். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கைன்ற, அதாவது நீதிமான்களை மரணத்துக்கு உட்படுத்துறவங்களும் நீதிமானை வந்து துன்மார்க்கனை அடையாளப்படுத்தி காட்டுறவங்களும் ரத்த சிந்துற கைன்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா தேவன் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை துன்மார்க்கன் ஆகிறவனும் இருவருமே கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள்ன்றார். அவங்களை தேவன் வந்து அருவறுக்கிறார். அருவறுக்கிறார்னா அவன் மரணத்துக்கு பாத்திரவான மாதிரித்தான் அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, எந்த ஒரு பாவம் அறியாத ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவன என்ன நடந்தது பாருங்க. தேவன் அவனை வெறுத்தார், அருவறுத்தார், அவனுக்கு ஐயோன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டே எழுதிட்டார். அவனுக்கு ஐயோ அப்படின்ட்டாரு. அந்த துணிக்கையை துவைத்து கொடுத்த அடுத்த நிமிஷம் வாங்கி புசித்தான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு சொல்லி வேதவசனத்துல பாக்குறோம். கடைசியில் அவன் ஆண்டு கொண்டு செத்தான்னு பாக்குறோம். லாசருடைய யூதாஸ் காரியத்தினுடைய சப்ஜெக்ட். அப்போ மரணத்துக்கு உட்படுத்தின ஒரு பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து குற்றம் இல்லாத வந்து ரத்த சிந்து மடிக்கு அவனுடைய கை அர்ப்பணிச்சிருச்சு. குற்றமற்றவர்களுடைய ரத்த சிந்து கை அப்படின்ற. அப்போ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க வந்து நம்முடைய வார்த்தை நிமித்தம், நம்முடைய பெருமை நிமித்தம் ஒரு ஆத்மா மரணத்துக்குள்ள கடந்து போகுதுன்னு சொன்னா அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம். ஏன்னா அவனுடைய ரத்த சிந்து மடிக்கு நீ வந்து கிரியைகளை நடப்பிச்சிருக்க அப்படின்ற. இந்த விஷயம் வந்து துர் உபதேசத்துக்கும் பொருந்தும். துர் உபதேசத்தை சொல்லி ஆத்மாக்களை வந்து மரணத்துக்குள்ள கொண்டு போறவங்களும் அந்த ஆத்மாவுடைய ரத்த பலிக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. எசேக்கியேல் 3வது அதிகாரத்துல 10 தொடர்ந்து வாசிச்சுட்டு போகும்போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அப்போ பாவத்தை ஒருத்தர் செய்யறான்னா அவனை வந்து நீ கண்டித்து உணர்த்துன்றாரு, அவனுடைய ரத்த பலியில இருந்து நீங்களாயிடுவன்றாரு. அப்போ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தனத்துல இருந்து அவன் திரும்பாம தன் துன்மார்க்கத்தனத்துக்குள்ளே போனான்னு சொன்னான்னா அவனுடைய ரத்த பலியை உன்னிடத்துல கேட்க மாட்டான், அவனுடைய ரத்த பலியை நான் அவனிடத்துலதான் எடுப்பேன் அப்படின்ற. அப்போ ஒரு துன்மார்க்கமான உபதேசத்துல ஜனங்களை நடத்திட்டு நான் வழி நடத்திட்டு போற ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆத்துமாக்களுடைய ரத்தத்துக்கு இவர் தான் ஜவாப்தாரி. மரணத்துக்கு ஏதுவான பாவம் அது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல பெருமைகளை கொண்டு வர்றாரு, மேட்டிமையான கண்ணை கொண்டு வர்றாரு, பொய் நாவை கொண்டு வர்றாரு, குற்றம் மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்து கையை கொண்டு வர்றாரு, துர் ஆலோசனைகளை பிணைப்பிக்கும் இருதயம்னு எழுதுறாரு. துர் ஆலோசனைகள், துர் ஆலோசனைகளை பிறப்பிக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அப்படின்றார். தீங்கு செய்யறதற்காக விரைந்தோடுகிற கால், அதாவது துணிகரமான பாவத்துக்கு தன் ஆவியை அர்ப்பணித்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் மரணத்துக்கு பாத்திரவான்றாரு. அவனுடைய பாவங்கள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம்ன்றார். அப்ப இந்த மாதிரி ஆத்மாக்களுக்காக நீங்க ஜெபமே பண்ணாதன்றார். அவனுக்காக நீ வேண்டுதல் செய்யாதன்றார். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண கூடாதுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் எப்படின்னு சொன்னா, அவனுக்கு உபதேசத்தை கொண்டு போன்றாரு. முதல்ல அவன் அந்த இடத்துல இருந்து மீண்டு வரும்படிக்கு, அதாவது அந்த பாவத்துல இருந்து அவன் மீண்டு வரணும். மீண்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவ ஆளுகைக்கு வரும்படிக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கன்ற, மனம் திரும்பி வரணும். ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பவத்திலையும் நம்ம அதில இருந்தோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல நம்ம கடந்தோம். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ விதமான மேட்டிமையான கண்களா இருக்கட்டும், குற்றமற்றோட ரத்த சிந்து கைக்கு நம்முடைய கிரியைகள் காணப்பட்டிருக்கும், பொய் நாவுகள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ள கொண்டு போற அளவுக்கு பொய் நாவுகள்ன்றதுக்கும், துர் ஆலோசனைகளை பிணைப்புக்கு இருதயம் இருந்திருக்கும், பெருமை இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். பத்தாததுக்கு தேவனுக்கு பிடிக்காத விபச்சாரங்களுக்குள்ளையும் கடந்து போயிருந்திருப்போம். அப்போ இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல இருக்கும் பொழுது எப்படி நமக்கு இன்றைக்கு ஜீவன் வந்தது, அதை கவனிக்கணும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல கிடந்த நமக்கு இன்றைக்கு ஜீவன் எப்படி வந்தது? அப்ப மரணத்துக்குள்ள கொண்டு போயிருக்கணுமே, கொண்டு போகல. ஏன்னு சொன்னா, நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டது. யாரோ ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னாங்க, நம்ம இருதயம் திறக்கப்பட்டது, அவரை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அதாவது அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டோம். இப்ப நம்ம நமக்காக, நம்ம மற்றவங்களுக்காக, இதே மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நான் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல இருக்கும் பொழுது நான் ஜெபிச்சாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. ஏன்னா உபதேசத்தை நிமித்தம் அவனை மீட்டு வரணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுல சிக்கப்பட்டிருக்கிறவனை போய் உபதேசங்களை கொடுத்து, தேவன் கொடுத்த அந்த நாமத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை மீட்டு எடுத்துட்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கன்றார். இப்ப தேவனோட ராஜ்யத்தை இருந்ததுன்னா அதை நீங்க கூட்டு வந்துடலாம். அதனாலதான் எழுதுறாரு. அப்போ இங்க மரணத்துக்கு எதுவான பாவத்தை தொடர்ந்து எழுதிட்டு வரும்பொழுது அபத்தம் பேசும் பொய் சாட்சின்றார். அதையும் கவனிக்கணும். அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்படியே கீழே எழுதிட்டு வரும்பொழுது விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும், விபச்சாரத்துக்காக போது அந்நிய ஸ்திரீகளை நாடி ஓடுகிற இதெல்லாமே தேவனுக்கு மரணத்துக்கு கொண்டு போற, அதாவது தேவனுடைய பார்வையில மரணத்துக்கு கொண்டு போறதான பாவங்கள். இப்ப இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணாத வேண்டுதல் செய்ய சொல்லி நான் உத்தரவு கொடுக்கல உங்களுக்கு அப்படின்ற. ஆனா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க, தேசத்துல இருக்கிற எல்லா விபச்சாரர்களுக்கும் எல்லாத்துக்கும் சர்வசாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே தியானிச்ச மாதிரி அவங்க இவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்றது யாரு? ஜெபம் பண்ணா தேசத்துல வந்து செழிப்பு உண்டாயிடும், தேசத்துல எழுப்புதல் உண்டாயிடும், தேசத்துல மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னா அப்போஸ்தலருங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கலாம், வெறும் ஜபம் மட்டுமே பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க ஜபங்கள்லாம் நிச்சயம் கேட்கப்பட்டிருக்கும், எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்க. இயேசு ஏன் அப்போஸ்தலருங்களே வந்திருக்க வேண்டிய வேலை இல்லை, இயேசுவே வந்து ஜபம் பண்ணிட்டு எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வரணும், வெறும் ஜபத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. ஜபிச்சதுடைய அர்த்தம் இருக்குது, எதுக்காக அவங்க ஜபித்தாங்க, எப்படி ஜபித்தாங்கன்னு சொல்லி பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க. அதான் ரொம்ப முக்கியம். பாவிகளை தேடி போனாங்க, துன்மார்க்கர்களை தேடி போனாங்க, மரணத்துக்குள்ள கிடக்கிறவங்களை தேடி போனாங்க, போயிட்டு ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிச்சாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செஞ்சாங்க, இருதயம் திறக்கப்பட்டது, கூட்டிட்டு வந்தாங்க. கிறிஸ்துவ தரித்து கொண்டதுக்கு அப்புறமா அவங்களு விழுந்து விடாதபடிக்கு, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு இருதயம் திறக்கப்படும்படிக்கு, உபதேசங்களை சொன்னதுக்கு அப்புறம் இருதயங்கள் திறக்கப்படும்படிக்கு கிறிஸ்து ஆளுகையில வர்றதுக்காக தேவனோட சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்தாங்க. இப்படிதான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல இருந்தோ நீ வேண்டுதல் செய்யறதை விட்டுட்டு உபதேசங்களை கொண்டு போ, அவன் மனம் திரும்பும்படிக்கு அவனுக்கு கிரியைகளை நடப்பின்னு சொல்றதுனாலதான் அந்த இடத்துல அப்படி எழுதுறாரு. பாவத்தை செஞ்சிருந்தா, அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல ஒருத்தர் இருந்தாலும் அவனுக்காக நீங்க வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ற கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அப்ப அடுத்தது தேவன் எதிர்க்கிற காரியம் என்னன்னு கவனிச்சீங்கன்னு சொன்னா, பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுறது. பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுனா இம்மையிலே மறுமையில் அவனுக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறதுன்றா என்ன அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அந்நிய பாஷையில பேசுறாங்க, அதை வந்து ஏன் அப்படி பேசுறீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீங்க வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மள வந்து என்ன பண்றாங்க, பயமுறுத்துற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது, உபதேச மாறுபாடே, உபதேச கோளாறே பரிசுத்தாய்க்கு விரோதமா பேசுறதுதான். மத்தேயு 12:32 எழுதுறாரு அந்த வசனத்தை குறித்து, அதையும் கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 12:32
எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை.
அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா எழுதிட்டாரு. அதுக்கு மேல் வசனத்துல கவனிப்போம், 31 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிக்கணும், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ, அப்ப தூஷணம் அப்படின்னும் பொழுது ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் அப்படின்னா தேவ தூஷணம். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா அது தேவ தூஷணம். அதாவது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறது, தேவன் சொன்னதுக்கு விரோதமா செயல்படுறது தேவ தூஷணம். அது மன்னிக்கப்படாதுன்றாரு. எப்படி மன்னிக்கப்படாதுன்னா இம்மையிலையும் மறுமையிலையும். அப்ப எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்றார். அப்ப பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினார்னா அது தேவ தூஷணம்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் தேவ தூஷணம் சொல்றாங்களே, அப்ப தேவ தூஷணம் சொல்றதுனால உடனே அவங்களுக்கு இம்மையில மன்னிப்பே இல்லையா அப்படின்னா இந்த கண்ணோட்டத்தை அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா தேவன் வந்து எப்போ ஒருத்தன் மனம் திரும்பணும்னு நினைக்கிறானோ அப்ப அவனை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காரு, மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காரு. அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 28:13 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13 வாசித்து பாருங்க என்ன சொல்றாருன்ற தெரிய வரும்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
ஆமா, இப்ப இங்க என்ன எழுதியிருக்கிறாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால், அதாவது தேவ தூஷணம் பேசினால், அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லைன்னு சொன்ன தேவன் நீதிமொழிகள் எழுதும் போது இப்படி எழுதுறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்ற. இப்போ ஒரு பக்கம் மன்னிக்கப்படும், உண்மையிலே மன்னிப்பு கிடையாது, மறுமையில அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த வார்த்தை உறுதிப்படும். அவன் மனம் திரும்பி, நான் சொன்னது தேவ தூஷணம், நான் பண்ணது தப்புதான் சொல்லி அவன் தன் பாவங்களை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுட்டா அவன் இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் பெறுவான், ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா மன்னிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்கும் பொழுது, அப்ப இங்க மன்னிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னா தேவன் சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அவனுக்கு வந்து நுகத்தை ஏற்படுத்துவார். அதை கவனிக்கணும், அவன் இந்த பூமியிலேயே அவன் வந்து சரி கட்டப்படும். அவனுக்கு அவன் வந்து தன் நுகத்தை, தேவனுடைய நுகத்தை சுமக்க வேண்டியதா இருக்கும். அதை எப்படியாச்சும் அவர் என்ன பண்ணுவாரு, நீதியில கொண்டு வந்துடுறாரு. பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசியிருக்கு, அவனுக்கு மன்னிப்பே இல்லைன்னு பொழுது அப்ப என்ன பண்றாருன்னா உபத்திரவத்துக்குள்ள கொண்டு வருவார். கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, இவன் செஞ்ச இந்த தப்புக்கு இது தண்டனைன்ற மாதிரி அதை எடுத்து காட்டுவார். நான் அவனை மன்னிக்கல, அதுக்கு இதை கொடுத்துட்ட மாதிரி இதை வந்து நீதியில கொண்டு வந்துடுவார். ஏன் அப்படி செய்யறான்னு சொன்னா, தன் பாவத்தை அவன் அறிந்து உணர்ந்து அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விட்டா அவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கடைசி வரைக்கும் ஒருவன் வந்து மனம் திரும்பவே இல்லை அப்படின்னாதான் அவனுக்கு இம்மையிலையும் சரி மறுமையில சரி மன்னிப்பே கிடையாது. தேவதூஷன் சொன்னனால அவன் வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு அவனை வந்து என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்ட பிள்ளைங்க எல்லாருமே தேவன் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்கள வந்து நீ வந்து வான் பண்ணுன்ற பரிசுத்தாவிக்கு விரோதமா தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த அந்நிய பாஷை சப்ஜெக்ட் எடுத்தோம்னாலே அவங்களாம் பரிசுத்தாவியானவர் தான் அவர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது பரிசுத்தாவியானவருடைய கிரியைகள் இல்லைன்றத நம்ம தியானத்துல கொண்டு வந்தோம். அப்போ அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா நம்ம இப்ப சொன்னோம்னா உடனே சொல்றாங்க, நீங்க பரிசுத்தாவிக்கு விரோதமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு திருப்பிடுறாங்க. அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமா நம்ம பேசிட்டாலும் நமக்கு மன்னிப்பு இல்லையானா அது அந்த அர்த்தத்துல அதை அப்படி எடுக்கக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதம் போது தெய்வ தூஷணங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு தேவனுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க எல்லாருமே தெய்வ தூஷணங்கள் பண்றாங்க, அதாவது பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யறது. அப்போ அவங்க மனம் திரும்பும் பட்சத்துல தேவன் மன்னித்து வருவார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கே உட்படுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கோராவனுடைய சம்பவத்தை கொஞ்சம் தியானத்துல கொண்டு வருவோம். கோராவை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். இந்த கோரா என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமா அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செயல்படுறான். பாருங்க என்னாகம புஸ்தகத்துல 16 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, என்னாகமத்துல 16 1 இருந்தே வாசிச்சு வரலாம். என்ன 16 அதிகாரத்துல 1 வசனத்துல இருந்தே அத நம்ம வாசிட்டு வருவோம்.
லேவிக்கு பிறந்த
கோகாத்தின் குமாரனாகிய இத்தையாரின் மகன் கோராகு,
கோகாத்தின் குமாரனாகிய இத்தையாரின் மகன் கேராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய நாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபல்யமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான்.
ஒரு விஷயம் கவனிப்போம். இப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களான மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கோரா ஏறக்குறைய 250 பேர்களோடு கூட மோசேக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமா அவன் எழும்புறான். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். அப்ப தேவனுடைய ஆவியில அதாவது தேவனுடைய ஊழியக்காரலா இருந்த மோசேயினுக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்புன இந்த கோரா என்ன பண்ணா, எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் அதாவது சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நீங்க ஏன் மிஞ்சி போறீங்க, அதாவது அவங்கள பார்த்து அவன் சொல்றான், ஏன்னா இவன் அந்த மோசே இருந்த இடத்துக்கு இவன் வரணும்ன்றது கோராவனுடைய டார்கெட், அங்க வந்துடுறோம் அந்த நம்ம வழி நடத்தின ஜனங்களைன்னு சொல்லி இவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த பெருமையின் ஆவியில மாம்சத்துல வஞ்சிக்கப்பட்டு அவங்கள விரோதமா அவன் எழும்புறான். அதுக்கு இதை ஒரு சிறு கூட்டத்தை அவன் சேர்த்து கொள்றான். 5 வசனத்துல இருந்து கவனிக்கும் போது பாருங்க, பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் நின்னான் என்று தம் அண்டையிலே சேரத்தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார், அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகே, கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் எடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? பாருங்க, அந்த ஆசாரிய பட்டத்தை தேடுறதுக்கு தான் இவன் சூழ்ச்சி பண்றான். 250 பேரை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, தேவன் பரிசுத்தம் பண்ணி இருக்கும்போது நீங்க எதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் என்ன பண்றான், எதிர்த்து பேசுறான். ஊழியக்காரங்க விரோதமா எதிர்த்து பேசுறான். ஏன்னா மோசையோடும் ஆரோனோடும் கர்த்தர் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செயல்படுறான். ஏன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஏற்படுத்தினது வந்து தேவன் தான். அப்ப இவர் வந்து மோசே கேட்கிறாரு, அப்ப ஆசாரிய பட்டத்தை தேடணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்றாரு. தேடுகிறீர்களோ, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். நான் வாசிக்கிறது 11வது வசனம். மோசே சொல்றாரு, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும், கவனிக்கணும், கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். அதாவது ஆவியானவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றார். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், தாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துறைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பானும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும், நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். நடக்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். நல்லா கவனிக்கணும். இந்த ஆசாரிய பட்டத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக இவன் என்ன பண்றான், ஒரு சதி பண்ணி மோசையினுடைய ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமா பேசி கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தாவிக்கு விரோதமா, அதாவது நான் நியமிச்ச கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிறத பார்த்துட்டு பரிசுத்தாவிக்கு விரோதமா செயல்படுறதுனால அவர் என்ன பண்ணாருன்னா அவனை அர்த்தமாக்கும்படிக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிப்பே இல்லைன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அதுக்கு தான் இங்க பரிசுத்த விரோதமா பேசினா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உவமையை எடுத்து காமிக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசின அப்படின்னு சொன்னா மரணம் உண்டு. அந்த நாட்கள்ல தேவன் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, சடிதியிலே அழித்து போட்டார். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்ட அநேகரை அழித்து போட்டார். ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா மனம் திரும்பி வந்துட்டோம்னு சொன்னோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வந்து பாதுகாத்துறது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு பாவங்களை செஞ்சாலும் என்ன பண்ண இருக்கிறாங்க. அவன் அதுலேயே இருந்தானா, கடைசி நாட்கள்ல பரிசுத்தாவினருக்கு விரோதமா செயல்பட்டதால அவன் கண்டிப்பா அவன் அதிக ஆக்கினே தான் அடைவான். இம்மையிலேயே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல, மறுமையில் மன்னிப்பு கிடைக்கல. அவன் மனம் திரும்பி வந்துட்டான்னா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் தேவன் நம்மளை அனுப்புறார் சுவிசேஷங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப இங்க நடந்த சம்பவத்தை பாருங்க, இவன் மனம் திரும்பல, மனம் திருந்துறதுக்கு அவன் வந்து தன்னை அர்ப்பணிக்கல. அப்ப தேவன் என்ன பண்ணாரு, அவன் மேல் கடும் கோபம் உண்டவராகி அவர் சொல்றாரு, ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, கோராக, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளாதபடிக்கு, அந்த சபையை வான் பண்றாரு, இவனுக்கு நடக்க போறத அவர் உணர்ந்து சொல்றாரு, இந்த துஷ்ட மனிதரோடு கூட நீங்கள் யாவரும் வாரி கொள்ளாதபடிக்கு அவரவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானங்கள் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராக, தாத்தா, அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தாரும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவர்களை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்று நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தரனை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அதாவது ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு எப்படி மரணம் வருமோ அது போல வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் என்ன அனுப்பல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். இதை கோடிட்டுக் கொள்ளுங்க, இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அதாவது பரிசுத்தாவிக்கு விரோதமா, அதாவது தேவனுக்கு விரோதமா செயல்பட்டார், பரிசுத்தாவிக்கு விரோதமா செயல்பட்டார், அவனுக்கு 100% மரணம் உண்டு அப்படின்றதுக்கு ஆதாரம். புதிய உடன்படிக்கையில அவன் அறிக்கை செய்து விட்டா இரக்கம்ன்றதுக்கும் ஒரு வழி இருக்கு, ஒரு சோர்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா செய்த பாவத்துக்கு அவன் முகத்தை சுமந்தே ஆகணும். இது வந்து மாற்ற முடியாத ஒரு நியதி. அப்ப இங்க என்ன நடந்தது, அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. 31வது வசனம், நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக குறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. கர்த்தருக்கு விரோதமா, அதாவது பரிசுத்தாவினருக்கு விரோதமா பேசுனதுனால அவனுக்கு இம்மையிலே மறுமையிலும் மன்னிப்பே இல்லைன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கோரா. புதிய உடன்படிக்கையில இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிப்பு பரிசுத்தாவினருக்கு விரோதமா பேசுனா இல்லை, மன்னிப்பு இல்லைன்னா அவன் ஆக்கினை தீர்ப்பு போயிடுவான் இல்லை, அவன் தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பினான்னு சொன்னா அதை நுகமா மாத்திடுவார், நுகத்தை ஏத்திடுவார். அப்போ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை, மன்னிப்பு இல்லாம அவன் வந்து போய் சேர்ந்துட்டான் அப்படின்றது ஆக்கினை தீர்ப்பு போயிடும். மன்னிச்சு விடும் பொழுதுன்றது எப்படின்னு சொன்னா அது வந்து மன்னிப்புல போகாது, ஆக்கினை தீர்ப்பு, அதாவது நுகத்துக்கு உட்படுத்தும் பொழுது அது மண்ணு செஞ்சதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிட்டான்ற மாதிரி ஆயிடும், லகுவா மாத்திட்டு போயிடுவார். செஞ்ச பாவது தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அறிக்கை செய்து விட்டுட்டா அவன் இறக்கம் பெற்றுவான். அப்ப இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பெருமையில இருந்து தொடர்ந்து அப்படியே பல காரியங்களை நம்ம தியானிச்சுட்டே வந்தோம். இதே கோணத்துல நீங்க மற்ற காரியங்களை தியானிக்கும் பொழுது எல்லாமே இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் அப்படின்றதெல்லாம் வரிசைப்படுத்தி எழுத முடியும். அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்னன்றத நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம நாளைய தினத்துல அப்படியே தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்து. ஆமேன். நம்ம யாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பொய் சாட்சி பொய் நாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிறனுடைய ரத்தத்தை சிந்த தீவிருக்கிற கை, இன்னும் அநேக காரியங்களை குறித்து இதெல்லாம் மரணத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். இந்த பாவத்துல இருக்கிறவனுக்காக நான் வேண்டிக் கொள்ள சொல்லவே இல்லை, அவனுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து அவனை மீட்டு வரணும்னு எங்களுக்கு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வருகிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நிலைக்கு மடிக்க அவர்களுக்காக செபிக்க எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கீங்க. இதெல்லாம் தியானிக்க நீ கிருபை செய்தி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுக்கு மன்னிப்பே இல்லை என்பதற்கு கோராவை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். தியானிக்க நீ கிருபை செய்தி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடு கூட வழி நடத்துவதாக, ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.
ஆமென்.
Thank you.